தொடர்ந்து மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும். மெஞ்ஞான தத்துவங்களை விஞ்ஞானம் மூலம் விளக்கும் முயற்சி. நிகழ்ச்சி தொகுப்பு சின்னையா சிவனேசன். விளக்கம் தருபவர் டாக்டர் லம்போதரன்.
வணக்கம் நேயர்களே, மீண்டும் உங்களை விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையிலேயே எங்களுடைய இந்த நிகழ்ச்சி பல்வேறு வகையான மன உணர்ச்சிகளையும் ஒரு உத்வேகத்தையும் கிளப்பி இருப்பதை அறிகின்ற போது மிகவும் ஆனந்தமாக இருக்கிறது. காரணம், இதுவரை காலமும் போலிட வாழ்விலே எங்களுடைய பாரம்பரியங்கள், எங்களுடைய சமய ஆசார விதிகள் இவற்றையெல்லாம் நாங்கள் உதாசீனம் செய்தும் விஷயங்களை அறியாமலும் இந்த நாகரீக ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் கூடுதலாக ஈடுபட்டு கொண்டிருந்து ஓரளவுக்கு இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு அவற்றையெல்லாம் தேடி ஆராய வேண்டிய ஒரு சூழல் இங்கே காணப்படுவதை பார்க்கும் பொழுது அந்த மாதிரியான ஒரு உணர்ச்சியை, உத்வேகத்தை உங்களிடையே பரப்பிய கீதவாணி வானொலிக்கும் டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் நாங்கள் என்றென்றும் கடமைப்பட்டவர்கள். முக்கியமாக எங்களுடைய இந்த சமயத்தின் ஆழமான கருத்துக்களையும் அங்கே பொதிந்திருக்கின்ற விஞ்ஞானபூர்வமான உண்மைகளையும் நாங்கள் ஒப்பு நோக்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான தாற்பரியம் புலப்படுகிறது. இந்த விடயத்திலே எங்களுடைய குருமார்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருப்பதை பார்க்கும் பொழுது இன்னும் ஆனந்தமாக இருக்கிறது. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும், இந்த மற்ற சமயங்களிலே குருமார்கள் இதற்கென்று சில பயிற்சிகளை பெறுகிறார்கள். அவர்களுக்கு இதற்கென்று பாடசாலைகள் வைத்து பயிற்சி நெறிகள் கொடுக்கப்படுகின்றன. எங்களுடைய பாரம்பரியத்திலே அது குரு சிஷ்யன் முறையாக அவர்களுக்கு கல்வி புகட்டப்பட்டு வந்தது. நாளடைவிலே அது படிப்படியாக மறைந்து இப்பொழுது நாளாந்த வாழ்விலே அவ்வாறான ஒரு நிலைமை அருகி வருவதை பார்க்கும் பொழுது பழையபடி அந்த நிலைமையை நாங்கள் கைக்கொள்ள வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே தான் இருக்கிறோம். இங்கே இன்னொரு விஷயத்தை நான் கூறத்தான் வேண்டும். கோவில்பட்டி என்ற தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஸ்தலத்திலே, பிள்ளையார்பட்டியிலே, பிச்சை குருக்கள் என்ற ஒருவர் மிகவும் ஒரு சிறந்த பணியை செய்து வருவதை நாங்கள் இங்கு பாராட்டாமல் இருக்க முடியாது. அதாவது வந்து இலவசமாக குருமார்களுக்கு பாடசாலை நடத்தி அங்கே குருகுல வாசமும் செய்து அவர் உண்மையிலே ஒரு செயற்கரிய செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பொழுது நான் அவருடைய பெருமையை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும், சைவர்களாகிய நாங்கள் இவ்வாறான கைங்கரியங்களுக்கு எங்கிருந்தாலும் உதவிகள் செய்ய வேண்டும் என்று எனக்கு ஒரு உத்வேகம் ஏற்பட்டது. அது இந்த சந்தர்ப்பத்திலே அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவதில் உண்மையிலேயே பெருமை அடைவது மட்டுமல்லாமல் அவருடைய மாணாக்கர்கள் பலர் இங்கே டொரண்டோ கோவில்களிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழலை நாங்கள் மறந்திருந்த போது அவர் இதை மனதில் கை கொண்டு ஒரு செயற்கரிய செயலாக செய்து வருவது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அவர் 2-3 முறை இங்கே வந்திருக்கிறார். பல்வேறு கோவில் கும்பாபிஷேகங்களுக்கெல்லாம் அவரை நான் கண்டிருக்கிறேன். ஆனால் பேசும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர் உண்மையிலேயே மிகவும் அடக்கமான ஒரு பெரியார். நிறைய கற்றவர். அவர் வந்து இந்த புரோகித சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நன்றாக படித்தவர். அவர் இவ்வாறு ஒரு குருகுல வாச முறையிலே பாடசாலை நடத்துவது உண்மையிலேயே பாராட்டத்துக்குரியது. வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம் டாக்டர்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் நேயர்களே. உங்களையும் மீண்டும் ஒரு முறை இந்த மெஞ்ஞானமும் விஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல, அதாவது எங்களுடைய வேத ஆகமங்களை கற்பிக்கின்ற முறை நன்றாக வளர்ந்து வருகின்றது. இந்தியாவிலே பார்த்தால் திருப்பரங்குன்றத்திலே ராஜா பட்டர் என்பவர், அவர் ஒரு குருகுலம் நடத்தி வருகின்றார். மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதே விதமாக வேறு மூன்று குருகுலங்களிலிருந்து வந்த சிவாச்சாரியார்களையும் அங்கு குருகுலத்திலே பயில்கின்ற அந்த இளைஞர்களையும் நான் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. மதுரையிலே நடந்த சைவ சித்தாந்த மகாநாட்டுக்கு நான் சென்றிருந்த பொழுது எல்லோரையும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. நல்ல அருமையான பயிற்சிகள் செய்து கொண்டு வருகின்றார்கள். இந்த திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற ராஜா பெற்றுடைய குருகுலத்தில் இருக்கிற பையன்களுடைய பொது அறிவு மற்றது ஆங்கில அறிவு கூட அங்கே கவனத்துக்கு எடுக்கப்பட்டு வருகின்றது. மிகவும் ஆச்சரியமான ஒன்று, மிகவும் சிறப்பான ஒன்று. அதற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கின்றது என்று கேட்டால், பொதுவாக பலருக்கு இந்த சம்பிரதாயங்கள், எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே உள்ள கிரியர்களுக்கும் தென்னிந்திய மரபிலே உள்ள கிரியர்களுக்கும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. நீங்கள் கவனித்தால் தெரியும், மூன்றை கவனித்தால், எங்களுடைய கோயில் திருவிழாக்கள், கொடிஸ்தம்ப பூஜை போன்றவற்றை பார்த்தால் எங்களுடைய இதுகளில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கின்றது. தேசிய மரபிலே அனுஷ்டானத்தில் கூட சிறிய வித்தியாசங்கள் இருக்கின்றது. எங்களுடைய யாழ்ப்பாண மரபிலே நாங்கள் பின்பற்றுகின்ற பத்ததி வந்து அகோர சிவாச்சாரியார் பத்ததி. தென்னிந்தியாவிலே பொதுவாக பயன்படுத்துவது சோமசம்பு பத்ததி. அப்ப எல்லாம் ஆகம மரபிலே வந்தாலும் சிற்சில வேறுபாடுகள் உண்டு. இங்கே அகோர சிவாச்சாரியார் ட்ரஸ்ட் என்று சென்னையிலே இருக்கின்றது. அங்கே அந்த அகோர சிவாச்சாரியாருடைய மரபிலே வந்த சிவாச்சாரியார்கள் பல நூல்களை பதித்து வெளியிட்டு வருகின்றார்கள். அருமையான பல பணிகளை செய்து வருகின்றார்கள். அது ஒன்று இருக்கின்றது. அடுத்ததாக இந்த அகோர சிவாச்சாரிய மரபிலே டி கணேசன் என்பவர் இருக்கின்றார். அவர் ஒரு பெரிய அறிஞர். பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் என்று பாண்டிச்சேரியில் இருக்கின்றது. உலகின் மிக பெரிய சுவடி காப்பகங்களில் ஒன்று, அதாவது வீட்டுச் சுவடிகள், கையெழுத்து பிரதிகள் போன்ற பல பிரதிகளை சைவ நூல்களில், உலகத்திலேயே சைவ சமய நூல்களின் மிக பெரிய சுவடி காப்பகம் என்ற பெயர் அதற்கு உண்டு. அதற்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடைய ரெகக்னேஷனும் ஆதரவும் கூட உண்டு. நாங்கள் இதுக்கு முன்னர் நாங்கள் திருவாவூருடைய ஆதீனத்தில் இருக்கிற சரஸ்வதி மஹால், அவர்கள் பெரிய லைப்ரரி ஒன்று வைத்திருந்தார்கள், தர்மபுரி ஆதீனம். அப்படி ஆதீனங்கள்தான் இந்த சுவடிகள் நூல் கூடுதலாக இருந்தன. ஆனாலும் கூட சில பேரியர்ஸ் இருந்தது. இப்ப ஆதீன மரபுகளை பார்த்தால் அவர்கள் சிவாச்சாரிய மரபு என்பது ஒன்று இருந்தது, ஆதீன மரபு ஒன்று இருந்தது. ரெண்டும் வித்தியாசமாக இருந்து வந்தது. ஆதீன மரபிலே இந்த ஞான நூல்களை ஞான வழியிலே பாரம்பரியமாக கொடுத்து வருகின்ற மரபு இருந்தது, சிவாச்சாரிய மரபு ஒன்று இருந்தது. அப்ப சிவாச்சாரிய மரபில் வந்த ஆகமங்கள் இந்த ஆதீனங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தப்படாமல் போன சந்தர்ப்பங்கள் இருந்தன. அப்ப இந்த ஆகம நூல்கள் கிட்டத்தட்ட அழிந்து ஒளிந்து விடுகின்ற நிலை வந்து விடுமோ என்ற அச்சம் பலருக்கு இருந்தது. கிடைப்பதற்கெல்லாம் அரிதாக இருந்த காலத்திலே இந்த பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட் நிறுவின ஒரு வைத்தியர், அவர் முதல் காஷ்மீர் சைவத்துக்குரிய சில ஆவணங்களை தேடி அதன் பின்னர் 1950s நினைக்கிறேன் அதில் இருந்து தென்னிந்தியாவிலே இந்த சைவ ஆகமங்கள் சைவ நூல்களுடைய இதை தேடி கிராமம் கிராமமாக அங்கே இருந்த ஒருவர் இருந்த என்ஆர் பட் என்று ஒருவர் இருந்தார், இன்னொரு அந்தன பெருமகன். மற்ற அந்தனர்கள் மூலமாக இவர்கள் பெய்ட் ஜாப், ஆனால் அவர்கள் கிராம கிராமமாக சென்று ஒரு அந்தனிடம் இன்னொரு அந்தனர் போனால் அவர்களுடைய ட்ரஸ்ட் இருக்கும் இல்லையா, அப்ப அவர்களிடம் பாரம்பரியா இருந்த நூல்களை அவர்களுக்கு வேண்டாமல் அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னால் இருந்து பிரதி பண்ணி அந்த ஏட்டு பிரதிகளை அச்சொட்டாக பிரதி பண்ணி, அதுவும் பிரதி பண்ணும் பொழுது கிரந்த எழுத்திலிருந்து, சமஸ்கிருதத்துக்கு ரெண்டு விதமான எழுத்துக்கள் உண்டு, ஒன்று கிரந்த எழுத்து, தமிழ் மாதிரி உருண்டையாக இருக்கிற கிரந்த எழுத்து, அதுதான் தென்னிந்திய மரபு. ஆனால் வட இந்தியாவிலே இந்த கிரந்த எழுத்து தெரியாது. அதே மாதிரியாக பல்கலைக்கழகங்களிலே சமஸ்கிருதம் படிப்பவர்கள், லண்டன் எக்ஸாம் மற்றது பல்கலைக்கழகங்களில் படிப்பவர்கள் எல்லாரும் படிக்கின்ற எழுத்து தேவநாகரி எழுத்து.
கிரந்த எழுத்துக்கும் தேவநாகரிக்கும்
ஒரே பாஷை என்றாலும் எழுத்து வேறு. அப்ப தேவநாகரி பாஷையிலே போகின்ற பொழுது உலகம் முழுக்க அது வெளிப்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்கின்றது. அவை கொப்பி பண்ணும் பொழுது தேவநாகரி எழுத்திலே தான் இதை கொப்பி பண்ணினார்கள். இந்த ஆகமங்கள் எல்லாவற்றையும். அப்ப கிராமம் கிராமமாக அவர்கள் சென்று அங்கே இருக்கிறவர்களுக்கு அதுக்குரிய சன்மானமும் கொடுத்து அந்த எட்டு பிரதிகளை அவர்களுக்கு முன்னாள் எட்டு பிரதிகளை கொடுக்க மாட்டார்கள். அப்ப அங்கேயே தங்கி இருந்து அவர்களுக்கு முன்னாலேயே பிரதி பண்ணி அந்தன பெருமங்களை கொண்டே செய்வித்தார்கள். செய்வித்து அது பண்ணி எல்லாத்தையும் கொண்டே அங்க ஆகமங்கள் மட்டுமல்ல சித்தாந்த நூல்கள் சைவ நூல்கள் நிறைய நூல்கள் அங்கே அந்த எட்டு பிரதிகளாக கொடுத்தவர்களும் எடுத்து வைத்திருக்கின்றார்கள். உலகின் மிகப்பெரிய சைவ நூல்களின் சுவடி காப்பகமாக பாண்டிச்சேரியில் இருக்கிறது பிரெஞ்சு இண்டாலஜி இன்ஸ்டிடியூட்.
இந்த விஷயத்தில் டாக்டர் நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் என்றால், இந்த மாதிரியான ஒரு செயற்பாட்டில் இறங்க வேண்டும் என்று யாருக்கோ ஒரு எண்ணம் உதித்திருக்க வேண்டும்.
இது ஒரு பிரெஞ்சு டாக்டர், அவர் வைத்தியர்,
பிரெஞ்சு டாக்டர்.
ஓ, அவர் பாண்டிச்சேரி வந்து பிரெஞ்சு காலனியில் அவருக்கு தான் இந்த இது வந்தது. அவர் முதல் தொடங்கினது காஷ்மீர், ஏன்னா காஷ்மீரில் இந்த பிரிவினை எல்லாம் வருகின்றபோது காஷ்மீர் சைவ நூல்களை தேடியாக பொருத்த தொடங்கி அப்புறம் பார்த்து இதோடைய அருமையான பொக்கிஷம் இங்கே தென்னிந்தியாவில் தான் இருக்கு.
இதுல பார்க்க டாக்டர், அநேகமாக எங்களுடைய இந்த பாரம்பரிய செயல்களை பார்க்கும் பொழுது பிற நாட்டவர் தான் கூடுதலாக அக்கறை செலுத்துவது போல இருக்கிறது.
இறைவன் யாரிடம் அந்த ரிசோர்சஸ் இருக்கிறாரோ அவர்களை பாவிக்கிறார். அதுல ஆச்சரியமான விஷயம் என்று கேட்டால், இந்த 28 ஆகமங்களுமே அங்கே அவர்கள் பகுதி பகுதியாகவோ முழுமையாகவோ எடுத்து வச்சிருக்கிறார்கள்.
அது ஒரு பெரிய,
ஒவ்வொரு ஆகமத்துக்கும் ஒரு சில ஆகமங்கள்ல பிரதி பேதங்கள் இருக்கும், பாட பேதங்கள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்கள். பிறகு அதுல பல ஆகமங்களை அவர்கள் பதிப்பித்து இருக்கின்றார்கள். அதுல பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு ரௌரவ ஆகம் வந்து மூன்று வால்யூம்ஸ் ஆக அந்த ரவுர ஆகமத்தை முழுமையாக பிரெஞ்சு மொழியிலே டிரான்ஸ்லேட் பண்ணி பதிப்பித்திருக்கிறார்கள்.
அது உண்மையில ஒரு செயற்கரிய செயல்.
அது மட்டுமல்ல, வேறு பல ஆகமங்களை அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். பல அறிஞர்கள் அங்கே இருந்து, என்ஆர் பட் என்ற பெரிய அறிஞர் இருந்தார், அவர்கள் எல்லாம் இருந்து ஆகமங்களுடைய கிரிட்டிக்கல் கம்பேரிசன் என்று சொல்லுவார்கள். அப்ப சில ஆகம நூல்கள் வெளிநாட்டு நூலகங்களிலே மறைந்து கிடந்த நூல்களை கூட கண்டுபிடித்து அதை கொண்டு வந்த பெருமை, அதை ஒப்பிட்டு சொல்லுகின்ற செய்திருக்கின்றார்கள். ஆங்கில மொழியிலேயும் சில ஆகமங்கள் மொழிபெயர்க்க தமிழ் நூல்கள் நெற்றினையை நல்ல வழியாக மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அருமையான பணி. பாண்டிச்சேரி போவர்கள் ஒரு போய் பார்க்க வேண்டும் அந்த சுவடி காப்பகத்தை, நல்ல அருமையான சூழல் இருக்கிறது. அங்கே டி கணேசன் என்பவர் இருக்கிறார், அவரும் ஒரு சிவாச்சாரிய மரபில் வந்தவர். நான் அங்கே போய் பார்த்தபொழுது பார்த்தேன், அந்த சுவடி காப்பகத்திலே தொழில் அந்த சுவடிகளை எடுத்து கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணி எல்லாம் செய்து பார்த்தால் பல சிவாச்சாரிய பெரியார்கள் அங்கே ஞான சம்பந்த குருக்கள் என்று இருக்கிறார். அவர் சிவாச்சாரிய பணியிலிருந்து முழுநேரம் ஓய்வு பெற்று இதே முழு பணியாக செய்து கொண்டிருக்கிறார். போய் பார்த்தால் அந்த போன எல்லாரும் அந்த திருநூறு வைத்து திருமண்டலமாக திருவுரை தரித்து அந்த வேலையை செய்து கொண்டிருப்பது பார்க்க, அதை வந்து தனியா இந்த ஸ்கொலாஸ்டிக் இந்த நிபுணத்துவம் இருந்தும் பத்தாது. இதுல வந்து ஒரு அன்றாட அந்த முழு வெளிப்பாடும் இந்த மரபை பின்பற்றுபவர்களுக்கு தான் வெளிப்படும். அன்றாடம் சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், மந்திர ஜபம் செய்ய வேண்டும், தன்னுடைய பூஜை செய்ய வேண்டும், ஆன்மார்த்த பூஜை. அது இல்லாமல் வெளிவனை இது ஒரு புஸ்தகமாக எடுத்து படிப்பதனால இதுல ஒன்றும் புரிந்து விடாது. அப்படிப்பட்ட பெரியவர்கள் ரெண்டு மூணு பேர் அங்க இருக்கிறார்கள். இந்த சம்பந்த குருக்கள் மற்றும் முன்னர் இருந்த என்ஆர் பட், இப்ப இருக்கிற டி கணேசன், அவரும் அது கலாநிதி பட்டம் பெற்றவர். சன்ஸ்கிரிட், தமிழ், பிரெஞ்சு மூன்று பாஷைகளும் அவருக்கு நன்றாக தெரியும். சில வரலாற்று நூல்களும் எழுதியிருக்கின்றார், சில புத்தகங்களை பதிப்பித்திருக்கின்றார். சித்தாந்த பிரகாசிகன் என்ற நூல், வடமொழியில் இருந்த நூல், அதை பதிப்பித்திருக்கின்றார். வேறு சில வடமொழிகளை பதிப்பித்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் இந்த அகோர சிவாச்சாரிய பக்தி மரபிலே வந்தவர்கள். சிவாச்சி கணேசன், பிரகோசர டாஸ்ட், மற்றது இந்த திருப்பரங்குன்றத்திலே இருக்கின்றவர்கள். அவர்கள் எங்களுடைய அபரக்கிரியர்கள் கூட, எங்களுடைய மரணத்தின் பின்னர் செய்யப்படும் அபரக்கிரிய கூட எங்களுக்கு அகோர சிவாச்சாரியார் பத்ததி மரபிலே தான் செய்யப்படுகின்றது. எங்களுடைய சில தனித்துவம் இருக்கின்றது, அதாவது யாழ்ப்பாணத்து சைவ மரபிலே சில தனித்துவம் இருக்கின்றது.
அவ்வாறான ஒரு மரபு வித்தியாசத்துக்கு யாரோ காரணமாக இருந்திருக்க வேண்டும்.
ஆகமங்களிலே அந்த நாளில ஆகமங்கள் வந்து மிகவும் பெரிய நூல்கள் பாத்தீங்களா என்றால், அந்த என்ன சொல்றது, முதலாவது ஆகமாக காரண ஆகமத்திலே அதுல வந்து சொல்லுவார்கள் 100 பில்லியன் வேர்சஸ் இருந்தன.
ஆரம்பத்தில்
அந்த இதுல 100 பில்லியன் வேர்சஸ் இருந்தன. அப்ப இதுகளை எல்லாம் எடுத்து சொல்லுவதென்றால் மிகவும் கடினமான விடயமாக இருக்கும் இல்லையா? அப்ப சாரி, காமிக ஆமணத்திலே 1 பில்லியன் வேர்சஸ், 1 பில்லியன் வேர்சஸ் இருந்தது. ஜோகஜ ஆமணத்தில் 100,000 வேர்சஸ், சிந்தி ஆகமத்தில் 100,000 வேர்சஸ். இவ்வளவு பரந்த இது. அப்ப எல்லா ஆகமங்களும் எல்லாரும் படிக்க வேண்டும் என்றில்லை. தனக்கு இருக்கிற சாகை கிளை, அந்த வேதத்தின் பகுதி, அந்த பகுதியிலே அவர்களுக்குரிய சம்ஹிதகள் அல்லது மந்திரங்கள் இருக்கும், கிரியைகள் இருக்கும், அத்தோடு அந்த வேதத்துக்குரிய உபநிடதங்கள் கொஞ்சம் இருக்கும். அவ்வளவும் படித்தால் அந்த வேத மரபுக்கு சரி, அவருக்கு பேசிக் மினிமம். அத்தோடு அந்த மரபு காரணாக வேண்டாம் காரணாகத்தை படித்துக் கொள்ளலாம், காமிஹாக வேண்டாம் காமிஹாவனத்தை படித்துக் கொள்ளலாம். சில வேலையில சில கம்பாரிசன் பார்த்துக் கொள்வார். இவை எல்லாவற்றையும் ஒருவர் வாடித்து நிறுத்த முடியாது. அப்ப அந்த மரபு அப்படியே வரும். இந்த மரபுகளுக்குரிய சிறிய சிறிய வேறுபாடுகள் இருக்கும்.
இவ்வளவும் இறைவனால் படைக்கப்பட்ட
இறைவனால் வெளிப்படுத்தப்பட்ட சில சில வேறுபாடுகள் இருக்கும். சில பூஜை முறைகள்ல, சில கோயில்கள்ல பிரதிஷ்டா விதி, உற்சவ விதி, அதுகள்ல சில சில வேறுபாடுகள் உண்டு. திருநெல்வேலியில போனால் நெல்லையப்பருடைய சன்னிதி வந்து காமிகாமகத்தின்படி நடக்கின்றது. அங்கே இருக்கிற அம்பாள் சன்னிதி காரணாமகத்தின்படி நடக்கின்றது. ஒரே சன்னிதானத்திலே ரெண்டு சன்னிதானங்களுக்கும் டிஃபரெண்ட் ஆகமத்திலே பூஜை நடக்கிறது. அப்படி சில இருக்கிறது. சிதம்பரத்துக்கும் திருவாரூருக்கும் மகுடாகமம் தான் விதி. அப்படி ஒவ்வொரு விதிகள் இருக்கின்றன. அப்ப அதுல வந்து ஒன்றைத்தான் பின்பற்ற வேண்டும். இதுல சாம்பார்
வைக்கப்படாது.
சில வேலைகளிலே என்ன நடக்கணும்னு கேட்டால், இதை அறியாதவர்கள், கோயில் சபை நடத்துகின்றவர்கள், சில நான் அட்வர்டைஸ்மெண்ட் கூட பார்த்திருக்கிறேன். சுவாச்சியர்களை அட்வர்டைஸ் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணுவார்கள், இப்படிதான் சொல்லுவார்கள், சைவ மரபு சமார்த்த மரபு. சமார்த்த மரபு என்டையர்லி டிஃபரெண்ட். சைவமரபு சமார்த்த மரபு தெரிந்த, இந்த காரணாகமம் காமிகாகமத்தில் தேர்ந்த, இப்படி இப்படி எல்லாவற்றையும் சொல்லி சாம்பார் வச்சு ஒரு கோயில் செய்யலாது. ஒரு கோயிலுக்கு ஒரு ஆகமம் மரபு, அதை பற்றி கொண்டு அதன்படி செய்ய வேண்டும். அதுதான் அந்த முறை. இப்ப சமார்த்த மரபு என்றது வித்தியாசம், அது ஆகமங்கள் இல்லை சமார்த்தத்திலே. சமார்த்த நிலையிலே ஆகமங்களே இல்லை, அவர்களே ஆகமங்களை பிரமாணமாக கொள்வதில்லை. அப்ப அப்படி இருக்கும்போது அது எல்லாவற்றையும் கலந்து செய்கின்ற மரபு வரும்பொழுது குழப்பம் வருகின்றது கோயில்களில். அதான் அந்த
இன்னொரு இது நான் யோசிக்கிறேன் டாக்டர், இது என்னுடைய ஊகம், உண்மையன்று நான் எடுத்துக்கொள்ள முடியாது. இப்ப அநேகமாக இந்த கோவில் நடத்துபவர்களும் கோவில்ல அர்ச்சனைகள் அதுகள்ல ஈடுபட்டிருக்கின்ற எங்களுடைய அந்தனர் பெருமக்களும் எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அவர்களுக்கு இருக்கிற அறிவை வைத்துக் கொண்டு சில விஷயங்களை அந்த கோவில் நடத்துவ நிர்வாக சபைக்கு சொல்லுகிறார்கள். அது ஆய்ந்து ஓய்ந்து பார்த்து அவர் சொல்வது சரியா என்று பார்க்காமலே இவ்வாறான பிள்ளைகள் நடக்கும்.
இது வந்து மிகவும் கடினமான விஷயம். இந்தியாவிலே கூட இது ஒருவர் சொல்லி தீர்மானிக்கணும். அவர்கள் இப்படியான விடயங்கள் வரும் பொழுது வித்துவ சதஸ் என்று கூட்டுவார்கள். பல வித்துவர்கள் வந்து வித்வான்கள் வந்து அதை விவாதித்து ஒரு இதுக்கு கொண்டு வர. இந்த ஆகமத்தில் இப்படி இருக்கிறது, இந்த ஒருவர் வந்து எல்லாவற்றிலும் விற்பனராக இருக்க முடியாது. அப்ப இந்த ஆகம மரபில் எப்படி இருக்கின்றது, மற்ற ஆகம மரபில் எப்படி இருக்கின்றது என்பதை விவாதித்து சிவராத்திரிகளை அப்படி நடந்தது. இந்த முறை ஒருக்கா சிவராத்திரி பிரச்சனை வந்தது, முன்னர் ஒருக்கா 1962 63 ஒருக்கா பிரச்சனை வந்தது. அப்படி வருகின்ற பொழுதுல இவர்கள் இந்த சதசை கூட்டுவார்கள். திருவாவூர் ஆதீனம் இவர்கள் வந்து சதசை கூட்டினா அங்கே இருக்கிற அந்தந்த ஆகம விற்பனர்கள் வந்து அந்தந்த பிரமாணங்களை எடுத்து கூறி இப்படி இப்படி இருக்குது என்று சொல்லுவார்கள். அதை வைத்துதான் அந்த மரபுகள் எடுக்கப்படுகின்றது. அடுத்ததாக என்னென்னு கேட்டால், இதுல வந்து எங்களுக்கு கோயில்களே பார்த்தால் இந்த ஆகமங்கள் தெரிஞ்சிருக்கோ இல்லையோ எல்லாத்துக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும். நான் சொல்றது கோயில்களை இப்ப கோஆபரேஷன் ஆகிட்டாங்க. அது ஒரு டிரெக்டர் அல்லது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், ட்ரெஷரர் எல்லாம் போட்டு இதுகள் எந்த ஆகமங்களிலேயும் இல்லை,
கிடையாது
எந்த ஆகமங்களிலேயும் அது
கிடையாது.
ஆகமங்கள் இருக்கிறவர்களையும் பிறகு காங்கிரஸ் கதைக்கிறது நடைமுறைப்படுத்துறது எல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு, கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி. ஜனநாயகம் என்ற பெயர்ல நாங்கள் என்ன சொல்லணும்னா, மக்கள் இல்ல மாக்கள், மக்கள் என்றா மனிதர்கள், மாக்கள் என்றா விலங்குகள். இந்த மாக்களையும் கூட அதில் அங்கத்தவர்களாக்கி அதில் விவாதித்து நாங்க விவாதிக்க ஒரு ஆகமத்தை வச்சு விவாதித்தால் ஒரு பிரயோஜனமாக இருக்கும். ஆனா விவாதிப்பது என்ன, எங்க கான்ஸ்டிடியூஷன்ல இப்படி இருக்கு. உங்களோட கான்ஸ்டிடியூஷன் யார் தந்தது, யார் எழுதினது? இட்ஸ் மேன்மேட் இல்லையா? அப்ப இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட ஆகம விதிகளை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய கோயில் நிர்வாகங்களை விவாதிக்க வேண்டும். கோயில்ல நரமுறை பிரச்சனைகள் வருவது உண்மை. அப்ப சில பிரச்சனைகள் சில இதுகள் வந்தால் ஆகமத்திலே என்ன சொல்லி இருக்குது அதைத்தான் கேட்க வேண்டும். அந்தன பெருமகனை கேட்டால் கூட சரி, நீங்க சொல்லுவது சரி, இந்த ஆகமத்திலே எப்படி இருக்குது அதை கேட்டு அதன்படி செய்கின்ற பொழுது இந்த ஆலயங்களுடைய விதிமுறை போல பண்ணக்கூடியதா இருக்கிறது. ஆலயம் நடத்துகின்ற பொழுது ஒரு ஆகமத்தை வரித்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆகமம் காரணாகமத்தின்படி நடக்கின்றது, இந்த கோயில காரணாகமத்தின்படி நடக்கின்றது, அல்லது காமிகாமத்தின்படி நடக்கின்றது, இப்படி ஒன்றை வரித்துக் கொள்ள வேண்டும். அதன்படி அதை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது இந்த கன்ஃபிளிக்ஸ் வராது.
கரெக்ட்?
கன்ஃபிளிக்ஸ் வராது. எங்கேயும் இறைவனை முதலின் படத்துல இடத்துல கன்ஃபிளிக்ஸ் வராது. மனுஷர்களை முன்படுத்துற இடத்துல தான் அடுத்ததாக சிவாச்சாரியர்களையும் கூட எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டும் எதிர்பார்ப்பு. என்னன்னு கேட்டால், இப்ப நாங்கள் ஒரு புது யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பார்த்துக்கிற பொழுது கிறிஸ்தவ மதத்திலே பார்த்தால் முழு நேர பயிற்சியாக 4 வருடம் 5 வருடங்கள் அவர்களுக்கு மொழி பயிற்சி. எனக்கு தெரியும் ஜாழ்ப்பாணத்திலே வந்து பரதநாமத்திலே சுண்ணாகத்திலே அவர்களுக்கு ஒரு செமினரி இருக்கு. அப்ப அங்கே நான் போயிருக்கிறேன். அங்கே சேமன் வெளிப்பட்ட பொழுது அவருக்கு அதை சொல்லுகிறார். இந்த ஒரு மலை போறதுக்கு அந்த இடத்துக்கு போகின்ற பொழுது உன்னுடைய பாதனைகளை கலட்டி வைத்து விட்டுவான். அது இறைவனால வெளிப்பட்டது. அப்படிப்பட்ட அவர்கள் அதை நான் மொழிபாயிட்டு போய்கின்றார்கள். ஆங்கிலம் கற்பிக்கின்றார்கள். அங்கே என்னென்னா ஆங்கிலம் தேவை இல்லை, பொதுவறிவு படிப்பிக்கின்றார்கள். அப்படி படித்து வருகின்ற பொழுது அவர்களுக்கு பீப்புள் ஸ்கில்ஸ், மக்களை எப்படி அணுக வேண்டும், எப்படி பேச வேண்டும், ஒருவருக்கு ஒருவரை எப்படி துக்கத்திலே எப்படி ஆசுவாசப்படுத்த வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும், தட்டி கொடுக்க வேண்டும் எல்லாம் தெரியும்.
கவுன்சிலிங்
எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இஸ்லாம் சமயத்திலேயும் அது இருக்கின்றது. அதே மாதிரியாக ட்ரைனிங் கொடுத்து குர்ஆன் முழுமையும் பாடமாக்க வேண்டும். அது அப்படி இருக்கின்றது. எங்களுடைய மனப்பிலே அந்த அந்த விதமான கட்டுக்கோப்பான இது இல்லை. அப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்க்கப்படாது. அப்படி இல்லை, குருகுலவாதிகள்லாம் இருந்தாலும் கூட. அப்ப நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால், இவர் கிறிஸ்தவத்தில் இருக்கிற இந்த பாதிரியார் இப்படி இருக்கின்றார், இப்படி சொல்லுகின்றார். இஸ்லாத்தில் இருக்கிற இமாம் அல்லது போலகர் இப்படி சொல்லுகின்றார், இப்படி வந்து செல்கின்றார். ஏன் இந்து மதத்திலே அந்த லெவலுக்கு அந்த ஸ்டாண்டர்டை அந்த இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கின்ற பொழுது அங்கே நாங்கள் என்ன செய்யணும் என்றால் அதே லெவலுக்கு நாங்கள் கொண்டு வரோம். அதாவது புரோகிதம் என்பது வேறு, குருத்துவம் என்பது வேறு. ஒரு முறை சங்கராச்சாரிய சுவாமிகள், காஞ்சி சங்கராச்சாரிய சுவாமிகள் பல இடங்களுக்கு, பழைய பெரியவர், மகா பெரியவர், மகாஞானி, அவர் பல இடத்துக்கு போய் ஒரு கிராமத்துக்கு போன பொழுது அந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். அவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, இங்க இருக்கிற புரோகிதர் வந்து அவருக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது, நீங்க வேற யாராவது ஒரு எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவீங்களா என்று கேட்கினாங்க. அப்ப மடத்துக்குரிய அவர் எங்க போனாலும் இந்த மடத்துக்குரிய மெயில் எல்லாம் இங்க வந்து சேரும் இல்லையா வந்தது. அப்ப மெயில்மேன் வந்து அப்ப மெயில் கொடுக்குறான். அவருக்கு கொடுத்தா அவன் அதை வேண்டிட்டு இந்த மெயில் மண்ணியே கேட்கிறார். அந்த இதுல எல்லாம் போஸ்டல் கோடு போடுவோம் இல்லையா, M1B 2T9 எல்லாம் போடுறோம் இல்லையா, போஸ்டல் கோட் போட்டிருக்கு. அவர் கேட்டார் இது என்ன மெயில் மண்ண கேட்டார். கொஞ்சம் போஸ்டல் கோட் உண்டு, அது திறங்குது, அது என்ன என்றால் அவனுக்கும் தெரியாது. அங்க வந்திருக்கிறவரையும் கேட்டார் இது என்ன விளக்கம் தெரியுமாண்டா, தெரியாது. அப்ப சொன்னார் தந்து கொடுக்கிறவனுக்கும் தெரியாது, வேண்ட எனக்கும் தெரியாது, பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் தெரியாது. ஆனா இந்த நம்பரையும் இந்த லெட்டர்ஸையும் இந்த போஸ்டல் கோட்ல போட்டு அந்த இடத்துக்கு சரியா போய் சேருது இல்லையா. அது மாதிரி இந்த வேதங்கள், மந்திரங்கள், கிரியைகள் எல்லாவற்றுக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணும்னு இல்லை. தட்ஸ் இம்பார்ட்டன்ட் திங். எல்லாருக்கும் எல்லா விளக்கமும் அதை செய்கின்ற புரோகிதர் உட்பட எல்லாருக்கும் விளக்கம் தெரிஞ்சிருக்க வேணுமென்று இல்லை. அதை சிரத்தையோடு சிரத்தையோடு அதை செய்து கொண்டு வந்தால் அந்த இடத்துக்குரிய பலன் கட்டாயம் கிடைக்கும். இது காஞ்சபதி இவர் சொன்னார். அப்ப நாங்கள் எதிர்பார்க்கிற இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கின் விளக்கம் வந்து இது சில வேளைகளில் விதண்டாவாதமாகவும் இருக்கும், விதண்டாவாதமாகவும் இருக்கும். நான் சொல்லுவது என்னென்று கேட்டால், இப்ப ஹார்ட் எல்லாருக்கும் தொழிற்படுகின்றது. அதுக்காக எல்லாரும் ஹார்ட் என்னென்று தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் தொழிற்படுமா?
அது சரி,
அது எந்த நேரமும் தொழிற்பட்டுக் கொண்டுதானே இருக்கின்றது இல்லையா. இப்ப நான் இன்னொன்று விதமாக நகைச்சுதான் சொல்லி வந்து திருமண வந்து தம்பதிகள் இல்ல, நான் ஃபீமேல் ரீப்ரோடக்டிவ் சிஸ்டம் ஆண் சனனி தொகுதி பெண் சனனி தொகுதி எல்லாம் படிச்சு போட்டுதான் நான் திருமணம் செய்து குடும்பம் நடத்த போறேன் சொல்லுகிறார்கள் இல்லையே. ஒன்றும் தெரியாமலே எல்லாம் நடக்கின்றதானே குழந்தை காட்டுகிறார்கள், குடும்பம் நடத்துகிறார்கள். அதே ஏன் சமயத்துக்கு வந்து மட்டும் அவருக்கேன் தெரியாது, இவருக்கேன் தெரியாது, இவ சொல்றேன்னு சொல்றது ஆண்மணி மேல இதுல சொல்வது என்பது என்ன? அது ஒவ்வொருவருக்கு கேள்வி வரும் பொழுது அந்த விளக்கம் கேட்டால் அந்த நொழிகள் வரும். இதுக்குரிய விளக்கத்தை இறைவனே வெளிப்படுத்துவார். ஒருவருக்கு சின்சியரா ஒரு கேள்வி இருந்தால் அது அனுபவ உண்மை. எங்களுக்கு ஆன்மீகத்திலே சில முக்கியமான கேள்விகள் இருந்தால் இறைவனே அதை யார் மூலமாகவோ, புத்தகம் மூலமாகவோ, வானொலி மூலமாகவோ, இன்னொருவர் மூலமாக வெளிப்படுத்துவான். இப்ப நாங்கள் இதில் இருந்து கொண்டு இவருக்கு எல்லாம் தெரியாது, அவருக்கு அது தெரியாது என்று மற்றவையை கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டிருக்கப்படாது. இது மிக வெளிப்படுத்தப்பட்ட, இறைவனால் வெளிப்படுத்தப்பட்டது. இங்கே சேவை சிரத்தையும் எங்களால் நாங்கள் செய்ய வேண்டும். இப்ப இதுல ஆறாங்கிறதால ஒரு பலனுமே இல்லை. இட்ஸ் லைக் எ டிசெக்ஷன், டிசெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி. அப்ப ஆறா சொல்லுவார்கள், அவ்வையார் சொன்னார், அரிது அரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிது. பேடு நீங்கி புறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. இந்த கல்விகள் ஞானம் எல்லாத்தையும் தான் அறிகிறது அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்வது அரிது. இப்ப மற்றவர்களை ஆராயாம அவருக்கு தெரியுமா இவருக்கு தெரியுமா, இது ஏன் அப்படி அது ஏன் இப்படி 68 கேள்வி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு பூ எடுத்து ஒருவனுக்கு போட மாட்டார். சிலம்பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் என்று அப்பர் சுவாமியர் பாடுகின்றார். இறைவனுக்கு அந்த மினிமம் அந்த பஞ்ச உபசாரங்கள், ஒரு தண்ணி, ஒரு பூ, ஒரு சாம்பிராணி, ஒரு எண்ணெய் அல்லது நெய் தீபம், ஒரு கற்பூரத்தோட ஒரு கற்பூர நீராஞ்சனம், இந்த அஞ்சு பஞ்ச உபசாரங்கள் 5 நிமிஷம் போதும். இது 24 மணி நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் போதும். அதை செய்வதற்கே நேரம் இல்லை இவர்களுக்கு. ஆனால் கேள்விகள் மட்டும் நிறைய வந்து கொண்டிருக்கும் வானொலியிலும் வருவதுதான். ஆனால் கேட்பவர்கள் கேள்விக்கு இருக்கத்தான் வேணும். ஆனால் அதே சமயம் வி ஹாவ் டு பிராக்டிஸ். இந்த மினிமம் ரெக்குவர்மெண்ட் வந்து இறைவனுக்கு ஒரு தண்ணியோ பூவோ எடுத்து வைக்க வேணும். கட்டாயம் நிச்சயமா எல்லாரும் செய்யக்கூடியது. இதுல எல்லாரும் பயப்பட தேவையில்லை. ஆசார அனுஷ்டானங்கள், நான் மச்சன் சாப்பிட்றேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன்னு எல்லாம் தேவையில்லை. காலையில் எழும்பின உடனே குளிச்சால் எல்லாம் சுத்தமா இருக்குது. நீங்கள் அந்த நேரத்தில் இறைவனை நினைத்து விபூதியை பூசி இதை செய்து கொண்டு வர இறைவன் உங்களுடைய இல்லத்திலே எழுந்தருளுவான். இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி என்று சொல்லுகின்றது. உங்களுடைய இல்லங்களிலே எழுந்தருள் மட்டுமல்ல, உங்கள் உள்ளங்களிலே உள் நின்று உணர்த்துவான். இது ஒன்றும் இன்னொரு வெளியில இருந்து சொல்லிக் கொடுக்கிறது இல்ல. இது வந்து ஒரு பூ, ஒரு மொட்டு வந்து மலராகி பூவாகது போல இந்த ஆத்மீகம் என்பது ஒரு வெளியில இருந்து புகுத்துவது இல்ல. டாக்டர் லாம்போரன் ரேடியோல சொல்லி செய்து உங்களுக்கு வாரதவோ அல்லது ஒரு புரோகிதரோ குருவோ வெளியில இருந்து கொடு. ஆத்மா எல்லாருக்கும் உள்ளுக்கு இருக்கிறது.
அதனுடைய
அந்த ஆத்மாவுக்கு உள்ளே உயிருக்கு உயிராக இறைவனும் உள்ளுக்கு இருக்கிறான்.
கட்ட
அந்த உயிருக்கு உயிராக இறைவனைத்தான் இயமானன் என்று சொல்லுகிறோம். இயமான நாம்பிமலா என்று சொல்லுகிறோம், எஜமான என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த இறைவனும் உள்ளுக்கு இருக்கிறான், ஆத்மாவும் உள்ளுக்கு இருக்கிறான். அது வெளிப்பட வேண்டும், மலர வேண்டும், அது உள்ளுக்கு இருந்து வர வேண்டும். அவை அந்த வெளி தேடல்களோடு அந்த அகமுகப்படுத்தல் உள்ளுக்கு தேடுவதை கட்டாயம் வேண்டும். சில வேர்களே நிறைய கேள்விகளே ஆத்மீகத்துக்கு தடையாக இருந்தது. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், ஒரு குளத்திலே குட்டையிலே தண்ணி குடிக்கிறேன்டா கிளக்காம குடிக்க வேணும். கிளக்கினா சேருதான்
சேருதான்
இல்லையா,
தெளிந்த நீரே குடிக்க
வேண்டும். அதான் சிவசூத்ராசன் இருக்கிறது காஷ்மீர. எங்களுக்கு சிவஞான போதம் மாறி காஷ்மீரத்திலே சிவசூத்ராசன் இருக்கின்றது. சிவசூத்ரா சொல்லுவார்கள், ஞானமும் தலை. ஞானம் என்றது அறிவு. இந்த புஸ்தக அறிவு கூட சில வேளை ஒரு கட்டாக இருக்கும். அதாவது இந்த கட்டுக்கலைகளிலிருந்தெல்லாம் விடுபடத்தான் இந்த ஆகமங்கள், இந்த புத்த நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் அதற்றையே நாங்கள் உருக்கமாக பிடித்துக் கொள்ளும் பொழுது அதையே கட்டாகிவிடும். கட்டை அறுக்க வந்த நூல்களும் அறிவுமே எங்களுக்கு கட்டாகிவிடும். கவனமாக அதை பாவிக்க வேண்டும். இறைவனிடமிருந்து பக்தி அல்லது அன்பு வேண்டும். எல்லாத்திலையும் பக்தி தேவை. சரியையிலேயும் பக்தி உண்டு, கிரியையிலேயும் பக்தி உண்டு, யோகத்திலேயும் பக்தி உண்டு, ஞானத்திலேயும் பக்தி உண்டு. பல விதமாக ஞான யோகமா பக்தி யோகமா கர்ம யோகமா எல்லாத்திலையும் பக்தி உண்டு. பக்தி இல்லாதது ஒன்றுமே இல்லை. இந்த பக்தி இருக்கிற பொழுது, சிரத்தையும் இருக்கிற பொழுது உங்களோட செயற்பாடு, நீங்கள் ஒரு தண்ணியும் எடுத்து ஒரு பூ எடுத்து வையுங்கோ, இறைவன் உங்களுக்கு வெளிப்படும்.
கட்டாயம் டாக்டர், இன்றைக்கு நாங்கள் ஒரு முக்கியமான நாள் எங்களுடைய இந்த சமயாசார நிகழ்விலே சித்திரை பௌர்ணமி. இன்றைக்கு பெரும்பாலான இல்லங்களிலே தாய் எங்களுடைய தாயானவள் செய்த ஒரு பெரிய இதுக்காக ஒரு ஞாபகப்படுத்துகின்ற ஒரு தினமாக இங்கு வீடுகளிலே எல்லோரும் சைவ பெருமக்கள் தாய்க்கான வணக்கங்களை செலுத்தி
அமர்ந்து தாய் வழி முன்னோர்கள் எங்களுடைய மூதாதையர்கள் எங்களுடைய பித்ருக்கள் எங்களுடைய தாய் வழியிலே இறந்து போனவர்கள் அவர்களுக்குரிய பிதிர்கடன் செய்கின்றனர். இது சித்திரை பௌர்ணமி. ஒவ்வொரு மாச பௌர்ணமியுமே தாய்க்குரிய நாள்.
ஆனால் இது
அப்ப எனக்கெல்லாம் தெரியுமா, அங்க ஊர்ல இருந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில இருந்தவர், அவர் ஒரு பொறியியலாளரும் கூட, அவ்வளவாக கடவுள் நம்பிக்கை கிடையாது அவருக்கு, கோயிலுக்கு போறதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அவர் விரதம் இருப்பார் தாய்க்காக, அமாவாசை தகப்பனுக்கும் பௌர்ணமி வந்து தாய்க்கும் உரியது. அப்ப அந்த வந்து அந்த செய்து கொண்டு வரும் பொழுது அவர்களுடைய பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கு. இது தாய்க்கு மட்டுமல்ல, சில பேர் கேட்பார்கள் அம்மாதான் காலமாயிட்டாவே, காலமானால் எவ்வளவு காலத்துக்கு செய்ய வேணும் என்று கேட்பார்கள். எவ்வளவு காலம், இது எவ்வளவு காலம் என்று இல்லை, இது உங்களுக்கு கடன், இது நீங்க ஒரு ஃபேவர் செய்யறது இல்லை, யாருக்கும் அவருடைய அம்மாவுக்காக நீங்க ஃபேவர் செய்யறதோ நல்லது செய்யறதோ இல்லை, உங்களுக்கு கடன். இது ஐந்து கடன், அந்த கடன்களை சொல்லுவார்கள் என்று கேட்டால் மூன்று கடன் இருக்கிறது. ஒன்று தேவ கடன், அந்த தேவ கடன் தெய்வத்துக்குரிய கடன்கள், தேவ கடன்கள் வந்து இறை வழிபாட்டினால தீரும். மற்றது ரிஷி கடன், அதாவது முனிவர்களுக்குரிய கடன் வந்திருக்கிறது எங்களுக்கு. அது வந்து இப்படிப்பட்ட ஞான நூல்களை, முனிவர்களுடைய நூல்களை, உபநிடதங்கள், மற்றது அந்த ஞான நூல்களை கேட்பது, வாசிப்பது, அறிவது, பரப்புவதனால அந்த முனிவர்களுக்குரிய கடனை நீங்க தீர்த்துக் கொள்வீர்கள். பித்ரு கடன் என்று ஒன்று இருக்கின்றது, இந்த பித்ருக்களுடைய கடன், அந்த பித்ருக்களுடைய கடனுக்கு ரெண்டு விதமாக தீர்க்கிறது. ஒன்று வந்து நல்ல பிள்ளைகளை பெற்று வளர்க்க வேண்டும், வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணாம உங்களோட பாட்டில் விட்டால் அதுவும் ஒரு பித்ரு சாபம். இன்றைக்கெல்லாம் கன பேரண்ட்ஸ் இருக்கணும், எத்தனை இளைஞர்கள் வாகனத்துடன் ஓடி திரிகின்றார்கள், இவர்களுக்கு வாகனம் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா
கிடையாது,
வாகனத்துக்கு பெட்ரோல் அல்லது கேஸ் போடுவதற்கு வசதி இருக்கின்றதா,
பெட்ரோல் தான் கொடுக்கணும்,
பெட்ரோல் தான் கொடுக்கிறார்கள். இத்தனை இளைஞர்கள் செல்போன் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், செல்போன் வேண்டுவதற்கு வசதி இருக்கின்றதா. அப்ப இதுகளை வந்து நின்று கேட்டால் சொல்வது, இன்னொருவர் கேட்ட ரெண்டு மகன் நீங்கள் அவருக்கு கார் வளர்க்க விளையாண்டு, அவர் கேஸுக்கு விளக்க தூங்கின பிறகு இவர் கார் வளர்க்கலாம், ஒரு பொறுப்பு கொடுக்க வேண்டும். அதாவது வந்து எல்லாவற்றையும் சும்மா கொடுத்து கொண்டு வரப்படலாம். நான் எத்தனையோ விதமான கம்யூனிட்டிஸோட பழகி கொண்டு வருது, எங்கள் சமுதாயத்திலே எங்கள் பிள்ளைகளை நன்னறிவு செலுத்துவதில் பெற்றோர்கள் இப்பொழுது அக்கறையாக இல்லை, அது தவறிவிடுகின்றார்கள். இந்த பிள்ளைகளிலே கண்மூடித்தனமான இது இருக்கின்றது. இப்ப பேரசாலையில ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் ஊர்ல உடனே பிள்ளையத்தான் விசாரிக்கிறது, அங்கே வழங்கியது அங்கே அப்படி இல்லை, இங்கே முதல்ல போய் டீச்சரை சொல்லி போட்டு வந்து சொல்லுவார்கள், அந்த டீச்சர் ரேசிஸ்ட் அல்லது இப்படி இருக்கிறது என்று சொல்லிக்கிறார். தன்னுடைய பிள்ளையுடைய குற்றங்களையும் உணர்ந்து திருத்த வேண்டும் சின்ன வயசுல இருந்தே.
இது வந்து பிள்ளைகள என்ன ஊக்குவிக்கிற மாதிரி இல்ல இருக்கு, ஆசிரியர்கள்
நல்ல பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அடுத்ததாக இந்த பிள்ளைகளுக்கு ஆத்மீய விஷயங்கள் கட்டாயம்
கொடுக்கணும்.
நான் பார்க்கிறேன், இந்த முறை சில நாட்களுக்கு முன்னர் வந்த செய்தி குளோபன்மையில், இத்தனையோ பல்கலைக்கழக மாணவர்கள் தற்கொலை செய்து
கொள்கிறார்கள்.
குயின் யூனிவர்சிட்டி ஹஸ் லாஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி லாஸ்ட் இயர், 6 செப்டம்பர் ஃப்ரம் சூசைட், தற்கொலை செய்திருக்கிறார்கள் 6 பேர். அந்த அந்த இது வந்து வெளிப்படுகின்றது, இந்த தற்கொலை இது வெளிப்படுவாக வெளிப்பாடு உள்ளுக்குள்ளே டிப்ரெஷன் அல்லது மனச்சோர்வால பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவர்கள் எத்தனை பேர், இத்தனை மாணவர்கள் நாங்கள் அப்ளை பண்ற கோர்ஸ் முடிக்க முடியாமல் அவதிப்பட்டு விடுபட்டு வெளியே போகின்றார்கள். இப்படியெல்லாம் பார்க்கின்ற பொழுது இதுக்கு நாங்கள்லாம் காரணம், எங்கள் பிள்ளைகளை இந்த, அதாவது தனியா படித்து படித்து உலகத்திலே பொருள் தேவை, அது உண்மை,
அதுக்காக
ஆனால் பொருள் மட்டும் போகாது, உரையை இதையை தேடுவதோடு உரையையும் தேடு. யோசுவாமி சொன்னார் இதையை தேடுவதோடு சாப்பாட்டு உரிய வழியை பார்க்கறது, உரையையும் தேடு, அதை கொடுக்க வேண்டும். இது ரெண்டு விதமான கொடுப்பது இருக்கின்றது. நான் சமீபத்தில் பார்த்தேன் சில பேரை, பிள்ளைகள் வளர்ந்து வந்தோடனே சில பேர் கொண்டு வருவார்கள், 15 வயசு வரைக்குள்ள, ஹைஸ்கூலுக்கு வரைக்குள்ள கொண்டு வருவார்கள். இதுக்கு கொஞ்சம் ஏற்கனவே சிலவேளை ப்ராப்ளம் தொடங்கிடும், அதுக்காக தான் கொண்டு வரது. ஆனா அந்த நேரத்திலே சமயத்தை கொடுப்பதை விட சின்ன ஆரம்ப வயசுல 5 வயதிலே கொடுக்க துவங்கினால், வீட்டிலேயே கொடுக்க வேணும் பிறந்தாலே இருந்து. நான் பார்த்தேன் என்று கேட்டால், எங்களுடைய வகுப்புகள் தொடங்கினோம் இல்லையா, இந்த சமய வகுப்புகள் தொடங்கின பொழுது என்னுடைய சமய வகுப்பிலே வந்த பலருக்கு அந்த வேற இடங்களில் சமய வகுப்புகள் தொடங்கின அந்த பரிச்சயம் அதுகள் என்று இல்லை. ஆனால் பார்த்தால் வளர்ந்த மாணவர்கள், இந்த 12, 13, 15 வயசு உள்ள மாணவர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்பார்கள், இட் டசன்ட் மேக் சென்ஸ் என்று வாங்க. சம்பந்தருக்கு பால் கொடுத்த கதையை கதைத்த பொழுது 2 கிழமைக்கு முதல் பையன் கேட்ட கேள்வி அதான், எத்தனை வந்து சோ மெனி கிட்ஸ் கிரைங், வை டிட் காட் கம் டு ஒன்லி சம்பந்தர், ஏன் சம்பந்தருக்கு மட்டும் வந்த ஒரு கேள்வி இல்லையா இருக்கு. அடுத்த இன்னொரு கேள்வி, அதே அப்ப வந்தா இப்ப என் வாரையில நிறைய கேள்வி, ஆனா நாங்கள் அதுக்கெல்லாம் பதில் உண்டு. இதெல்லாம் தப்பான கேள்விகள் என்று அந்த பிஞ்சு உள்ளங்களிலே உண்மையாக இருக்கின்ற கேள்விகள், இந்த பெரியாக்கள் மாதிரி விதண்டாவாத கேள்விகள் கிடையாது, உண்மையாக இருக்கின்ற கேள்விகள் அவர் கேட்கிறார். கேள்வி கேட்கின்ற பதிலை சொல்லுங்க. சில வகையில் நாங்கள் சின்ன பசங்கள், இவங்களுக்கு இந்த ஹைய மாதிரி ஹை லெவல்ல எல்லாம் சொல்லி கொடுக்கப்படாதுன்னு போட்டு மேலால சொல்றது, சொல்லிவிட்டால் இவங்க கேள்வி கேட்பாங்க இது ஏன் இப்படி நடந்தது. பிள்ளையாருடைய கதையை சொன்னால் அது ஏன் சிவன் பிள்ளையாருடைய தலையை வெட்டினார், நீங்க கடவுள் என்று சொல்றீங்களா அது ஏன் சண்டை பிடிக்கணும், அவர் கடவுள் என்ன முட்டு மறைந்தவரா இருக்கணுமே அவருக்கு ஏன் இது தெரியாது, இது எல்லாம் வருகின்ற கேள்வி கட்டாயம் வரும், அதுல தப்பே கிடையாது. அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அந்த ஹைய லெவல்ல போறோம், பெரியாக்கள் கூட போறோம் அந்த அளவுக்கு அவர்களுடைய விட முந்தி வந்த மாணவர் மரபணு
சொல்றார்.
அப்ப இந்த ஆழமான விஷயங்களை அவர்கள் அறிந்து கொள்ளுகின்றார், அந்த தன்மை இருக்கின்றது. அப்ப இந்த பிள்ளைகளுக்கு ஆனால் இன்னொரு குரூப் இருக்கின்றது எங்கள்கிட்ட, இந்த சின்ன வகுப்புல இருந்து அவர்களை கதைதான் சொல்லி கொண்டு வர்றாரு. அப்ப எங்களுக்கு சில வாலண்டியர்ஸ் இருப்பார்கள், அப்ப அவர்கள் வந்து இந்த கதைகள் அந்த ராமாயண கதை பிரகலாதன் கதை அதெல்லாம் சொல்லி கொண்டு வர்றாரு. அப்ப கதைகள் போய் அவர்கள் கதையை என்ன செலக்ட் பண்ண ஒரு கைடன்ஸ் கொடுப்போம், அவர் பார்த்தேன் இந்த சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஹைஸ்கூல் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கிறார்களே சொல்லிக் கொடுக்கிறார்களுக்கு ஒரு பக்குவம் வருகின்றது.